இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ஆசரிப்பு கூடாரம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். சாதாரணமாக ஆசரிப்பு கூடாரம்னு சொல்லி நினைக்கும் போது எல்லாரும் நினைப்பாங்க இது சர்ச்சில் பேச வேண்டிய தலைப்பு இல்லை அல்லது செய்தி இல்லை, இதெல்லாம் வந்து எங்கே பேசணும், பைபிள் ஸ்கூலில் தான் பேசணும், இதெல்லாம் என்னென்னமோ இருக்குது, ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம் இருக்குது, பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது, இதெல்லாம் படிக்கணும்னா வருஷ கணக்காக இருந்து பைபிளை படிக்கிறவங்களுக்கு தான் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த காரியத்தை பேசவே மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய நுகம் லகுவாயும் மிருதுவாயும் இருக்கிறது, அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நடங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது பைபிள் இருக்கிற எல்லா காரியமும் மிகவும் எளிமையானது லகுவானதுமாக இருக்கிறது. வேதத்தில் இருக்கிற எந்த பகுதியும் கடினமான பகுதியே இல்லை. நம்ம தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்கும் பொழுது அது மிகவும் நம்மளுக்கு லகுவாக மாறுகிறது. மேலும் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற போது இன்னும் லகுவாக மாறுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு செய்கூடாமல் கவனிக்காமல் தேவனுடைய வார்த்தைகள் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை மிகவும் கடினமானதாக இருக்கும். வசனம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுக்கி போவான், இந்த கல் யாழும் மேல் விழுகிறதோ அவன் நசுங்கி போவான். அப்போ தேவனுடைய வார்த்தையை வந்து கீழ்ப்படியாமல் செயல்படுத்தாமல் சிந்திக்காமல் தியானிக்காமல் இருக்கிறவங்களுக்கு அவர்கள் இடறி விழுவார்கள், அவர்களை அது நொறுக்கி போடும். இப்போ யார் யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார்களோ அவர்கள் இடறி விழுகாமல் எல்லா காரியத்திலையும் சமாதானம் சந்தோஷம் உள்ளவர்களாக இருந்து எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டிருப்பார்கள். அப்போ ஆசரிப்பு கூடாரங்கிற தலைப்பு வந்து மிகவும் எளிமையான தலைப்பாக நாம் இன்றைக்கி சிந்திக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தில் மூன்று பகுதிகள் இருக்கிறது. முதலாவது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அப்போ பிரகாரத்தில் வந்து எப்போ ஜனங்க வருவாங்க யாருக்கா தெரியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, முதல்ல அதுக்கு முன்னால் ஆசரிப்பு கூடாரன்னு என்னான்னு பார்த்துருவோம். ஆசரிப்பு கூடாரன்னா அதனுடைய பொருள் என்னவாக இருக்கும்? ஆசரிப்பு கூடாரம், கூடாரம் ஆசரிப்பு அல்லது ஆசரிப்பு கூடாரம் ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சிட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். கூடாரம்னா சரீரம், இன்னொன்று தேவனுடைய ஆலயம். ஆசரிப்புங்கிறது தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது. ஆசரிப்பு கூடாரம் நம்முடைய சரீரத்திலே தேவனுடைய கற்பனைகளை எப்படி கீழ்ப்படிவது அப்படிங்கிறதுடைய பொருளை. அப்போ பிரகாரம், பிரகாரத்தில் எப்போ யார் வந்து நிற்பான்? முதல்லலாம் கொஞ்சம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி கொஞ்சமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரகாரம், பிரகாரத்தில் வந்து யாருக்கு எப்போ வேணாலும் போய் நிற்கலாம். ஆமாம், பிரகாரம் அப்படிங்கிற இடத்துல அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக இருக்கிற பெரிய மைதானம். ஆசிரிப்பு கூடாரம் இருந்ததுன்னா அந்த கூடாரத்துக்கு முன்பு பகுதியில் பெரிய ஒரு மைதானம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல யாருக்கு எப்போ வேணாலும் வந்து நிற்கலாம். புறஜாதியாக இருக்கலாம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், ராத்திரி இல்லாமல் பகலும் இல்லாமல் அவர்களுக்கு என்ன விண்ணப்பம் பண்ணாலும் என்ன காரியத்தை குறித்து அறியணும்னு சொன்னாலும் எல்லா நேரத்துலையும் வந்து பிரகாரத்தில் நிற்கலாம். ஆனால் ஜனங்களை எப்போ வந்து நிற்பாங்க பொதுவாக சாதாரணமாக? ஓய்வு நாளில் வரமாட்டாங்க. பழைய ஏற்பாட்டின்படி அப்போல்லாம் காத்திருப்பு கூட்டம் இல்லையே, பழைய ஏற்பாட்டின்படி ஜனங்கள் எப்பொழுது பிரகாரத்தில் நிறைய வந்து நிற்பாங்க? மாதப்பிறப்புக்கு இல்லை, இல்லை சொல்ல அதான் எப்போ எப்போன்னு சொல்லணும்ல, எப்போன்னு சொல்லணும். இப்போ பைபிள் வந்து உங்களுக்கு பொதுவாக எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்குது? பொதுவாக நீங்கள் வேதத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுல இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பொதுவாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் ரொம்ப எளிமையான பகுதி இந்த ஆசரிப்பு கூடாரங்கிறது, பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப எளிமையான பகுதி. இந்த பிரகாரத்தில் திரளான ஜனங்கள் வந்து நிற்பாங்க. அது எப்போ? மேக பண்டிகை அன்னைக்கு இல்லை, இல்லை. வேதத்தை யாருமே கவனமாக படித்ததில்லை, இதுலேருந்து தெரியுது. இல்லை, அது எல்லோரும் பிரச்சனை ஒவ்வொரு ஆளுக்கு மாற்றி மாற்றி வரும், ஒவ்வொரு ஆள் மாற்றி மாற்றி வந்துட்டு போவான். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த பிரகார பகுதியில் திருளான ஜனங்கள் கூடியிருக்கிற ஒரு நாள் இருக்குது. அது எந்த நாள்? அர்ப்பின் பண்டிகைகள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வர மாட்டான். சோத்திரம். அது எப்போன்னு கேட்டீங்கன்னா, பிரதான ஆசாரியன் பலி செலுத்திட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்பொழுது திரளான ஜனங்கள் நிற்பாங்க. எதுக்கு? அவருடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு வேண்டி பிரதான ஆசாரியன் வந்து அந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவான். அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்பொழுது தான் எல்லா ஜனங்களும் பிரகாரத்தில் நின்று பார்த்துட்ருப்பாங்க. இருக்கு, பைபிளில் பல இடத்துல இருக்கு. அப்போ எல்லா ஜனங்களும் வர்றது எப்பன்னு கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை தான். ஆனால் மற்றவங்க ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தனித்தனியாக வருவாங்க. ஆனால் எல்லாரும் திரளாக கூடியிருக்கிற சமயம் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் போயிட்டு வெளியில் வரும்பொழுது அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வரும்பொழுது அங்கே திரளான ஜனங்கள் நிற்பார்கள். சரி, முதல்ல தினந்தோறும் என்ன காரியம் நடக்கிறதுங்கிறத பார்ப்போம். லேவி ராமம் 24:1-4 வாசிப்போம். போதும். ஆசரிப்பு கூடாரத்தில் முதல் பகுதியில் ஒரு குத்து விளக்கு இருக்குது. அந்த குத்து விளக்குக்கு தினந்தோறும் எண்ணெய் ஊற்றின ஆசாரியா என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, வசனத்தில் இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலையும் செய்யணும், இன்றைக்கும் செய்யணும். இப்போ பழைய ஏற்பாட்டில் வந்து எழுத்தின்படி செஞ்சாங்க, அப்போ நித்திய கட்டளையாக இருந்தால் இன்றைக்கி நம்ம செய்யணும்ல, எப்படி செய்யலாம்? அப்போ இது வந்து விசேஷமாக ஆசாரியன் முதலாம் கூடாரத்தில் சென்று அந்த குத்து விளக்குக்கு எண்ணெய் ஊற்றணும். அப்போ பழைய ஏற்பாட்டில் வந்து ஆசாரியன் மட்டும் போகிற மாதிரி முதலாம் கூடாரம் இருந்தது, அப்புறம் பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை போகிற மாதிரி ரெண்டாம் கூடாரம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பிரதான ஆசாரியன் மட்டும் இல்லாமல் யாருக்கு எப்போ வேணாலும் போகலாங்கிற மாதிரி ஆண்டவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற திருச்சீலையை ரெண்டாக கிழிச்சிட்டார். அப்போ இந்த இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரத்தில் யாருக்கு வேணாலும் போகலாம், பரிசுத்த ஸ்தலத்தில் யாருக்கு வேணாலும் போகலாம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யாருக்கு வேணாலும் போகலாம், அது எப்போ வேணாலும் போகலாம், எந்த தடையுமே இல்லை. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து புதிய ஏற்பாட்டினுடைய நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்து வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனாரோ அதே மாதிரி நாமளும் போகலாம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வழிமுறைகளை பின்பற்றினால் நாமளும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய வழிமுறைகளை பின்பற்றினால் நாம் எப்பொழுதும் முதல் கூடாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாமளும் போகலாம். அப்போ எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எந்த பகுதிக்கு வேணாலும் போகலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி நாம் நடந்தால் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய மாதிரியை பின்பற்றினால் நாம் வந்து ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எந்த பகுதிக்கு வேணாலும் நம்ம போய் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ளலாம், அல்லது நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட தேவனுடைய சமூகத்தில் மன்றாடலாம். அப்போ முதலாம் கூடாரத்தில் அன்னைக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் ஆசாரியம் மட்டும்தான் போகணும். ஆசாரியம் போய் தினந்தோறும் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றணும். அப்போ நித்திய கட்டளை ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்கார். பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படி எண்ணெய் ஊற்றுறான். இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்துக்குள்ளே போகிற வரைக்கும் எழுத்தின்படியாக எண்ணெய் ஊற்றுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து போனதுக்கப்புறம் வந்து அந்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேவாலயத்தினுடைய எந்த ஒரு பகுதியும் இல்லை, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எந்த பகுதியும் இல்லை, எந்த ஒரு காரியமுமே இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எருசலேம் தேவாலயத்தில் முஸ்லீம்களும் யூதர்களும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ இன்றைக்கி ஆவிக்குரிய நிலைமையில் நாம் எப்படி வந்து விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுறது, என்ன எப்பொழுது ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்காரு? அப்போ ஆசரிப்பு கூடாரங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நம்முடைய சரீரம். இப்போ சபையில் பார்த்தீங்கன்னா சபையில் வந்து குத்து விளக்கெல்லாம் வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றி எரிய வச்சுட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் அதனுடைய பொருள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரத்தில் தினந்தோறும் எண்ணெயை ஊற்றி நம்முடைய விளக்கை எரிய வைக்க வேண்டும். என்னவா இருக்கும்? நம்முடைய குறைகளை திருத்துவதற்காக அப்படின்னா நம்மளுடைய சரீரத்திலிருந்து எப்பொழுதும் வெளிச்சம் பிரகாசிக்கணும். நம்முடைய கண்களிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்கணும், நம்முடைய கிரியிலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்கணும். அப்போ இந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்ய சொல்லியிருக்காருன்னா, தினந்தோறும் எண்ணெயை குத்துவிளக்கு கொண்டு வந்து ஊற்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரசங்கி 9:8 அப்போ எப்பொழுதும் வஸ்திரம் வெண்மையாக இருக்கணும், எப்பொழுதும் தலைக்கு எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ எண்ணெய் எழுத்தின்படி தலைக்கு எண்ணெய் வச்சோம்னா நம்முடைய குறையெல்லாம் சரியாயிருமா, நம்முடைய நற்கிரிகள் பிரகாசமாக இருக்குமா? அது மாதிரி நம்ம நல்ல வெள்ளை சட்டை போட்டால் நம்மளை எல்லோரும் நல்லவங்க நினச்சிக்குவாங்களா? அப்போ இதனுடைய பொருள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் அப்படின்னா நம்முடைய நீதியின் கிரியைகள் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும். அப்போ தலைக்கு வந்து எண்ணெயை போட்டோம்னா எப்படி விளக்கு எரியும்? எரியாது. அப்போது இங்கே வந்து தலைக்கு எண்ணெயை ஊற்றுறதுன்னு அவருடைய பொருள் வேறு ஏதோ ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா சங்கீதம் 141:5 போதும். தலைக்கு என்ன போடுறதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தவறுகளை யாராவது சுட்டி காட்டும் போது அதை நாம் திருத்த வேண்டும். அதான் தலைக்கு என்ன போடுறது. அப்போ தினந்தோறும் ஆசரிப்பு கூடாரத்திலே விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும்படியாக எண்ணெய் போட வேண்டும், எண்ணெய் ஊற்ற வேண்டும் சொன்னால், தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தவறுகளை திருத்தும்படியாக கடிந்து கொள்ளுதலின் உபதேசத்தையும் சீர்திருத்துதலின் உபதேசத்தையும் நாம் தினந்தோறும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியைகள் பிரகாசித்து கொண்டு இருக்கும், அல்லது நம்முடைய செயல்கள் நல்லா இருக்கும், பேச்சு சுத்தமாக இருக்கும். இப்படி எல்லா காரியங்களும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் துன்பம், கஷ்டம், சோதனை, பாவம் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய தவறுகளை நாம் திருத்தி முன்னேறும் பொழுது நம்முடைய நீதியின் கிரியைகள் பிரகாசமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ முதலாம் கூடாரங்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா சரீரம். முதலாம் கூடாரங்கிறது சரீரம், ரெண்டாம் கூடாரங்கிறது என்னவா இருக்கும்? முதலாம் கூடாரம் சரீரம்னா ரெண்டாவது கூடாரம் என்னவா இருக்கும்? ரெண்டாவது கூடாரம் ஆத்மா, ஆவி. ஆத்மா ஆவி வந்து பேசுறது, ஆனால் ஆவி பேசும்போது ஆத்மாவை மறைச்சி வச்சுட்டு பேசும், சரீரத்திலேருந்தும் பேசும். ஆவியை கண்டுபிடிக்க முடியாது. ஆவி வந்து என்ன ஆவின்னு கேட்டிங்கன்னா, ஆவி வந்து மனுஷனுடைய ஆவியும் வரும், கள்ளத்தீர்க்க தரிசனுடைய ஆவியும் வரும், எல்லா ஆவியும் வரும், ஆனால் ஆவியை கண்டுபிடிக்க முடியாது. ஆவி எங்கிருந்து வருதுன்னு அதனுடைய வார்த்தைகளை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ரெண்டாம் கூடாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆத்மா அல்லது மனசாட்சி. அப்போ முதலாம் கூடாரத்தில் இன்றைக்கி எல்லோரும் பிரவேசிக்கிறாங்க அப்படின்னா, முதலாம் கூடாரத்தில் எல்லோரும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, தியானிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அப்போ முதலாம் கூடாரங்கிறது இன்றைக்கி சபை, சபைன்னு வச்சுக்கலாமே. முதலாம் கூடாரத்தில் சரீரத்தில் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே எல்லா காரியத்தையும் வந்து செய்கிறாங்க, மற்றவங்களுக்கு பேசுகிறாங்க, தாங்களும் கை கொள்கிறாங்க. அப்போது முதலாம் கூடாரத்தில் இருந்து இவைகளை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த விளக்கு எரியாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, குருடனுக்கு குருடன் வழிகாட்டுறது எப்படி? குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் ரெண்டு பேரும் குழியிலே விழுவார்கள். அப்போ குருடனுங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, விளக்கு எரியாமல் இருக்கிறவன் தான் குருடன். தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே தன்னுடைய தவறுகளை சீர்திருத்தாமல், தன்னுடைய குறைகளை நிவர்த்தி செய்யாமல், அல்லது தன்னுடைய தப்பிதங்களை உணர்ந்து மனந்திரும்பாமல் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்கள் அல்லது தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்கள் குருடராக இருக்கிறார்கள். அப்போ முதலாம் கூடாரத்தில் வந்து லைட் இல்லாமல் இருந்ததுன்னா அங்கே முதலாம் கூடாரத்தில் என்னென்ன இருக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. முதலாம் கூடாரத்தில் குத்து விளக்கு இருக்குது, அதுக்கப்புறம் மேஜை இருக்குது, அதுக்கப்புறம் அதன் மேலே அப்பம் இருக்குது, இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ நம்முடைய சரீரம் வந்து வெளிச்சமாக இல்லாமல் இருக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தவறுகள் வந்து நம்முடைய சரீரத்தை இருளாக மாற்றி விடுகிறது. அதான் உள்ளில் உள்ள வெளிச்சம் இருளடையாதபடி எச்சரிக்கையாயிரு. அப்போ நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா நம்மளுக்கு வந்து எப்பவுமே எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நம்முடைய தலைக்கு எண்ணெய், தலைக்குனா நம்முடைய அறிவுக்கு எப்பவுமே நாம் கடிந்து கொள்கிற உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்பொழுதும் நம்மை சீர்திருத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாய பவுல் சொல்கிறபடி, அனுதினமும் நான் சிலுவையை சுமக்கிறேன், அனுதினமும் நான் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அனுதினமும் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய காரியங்களில் முன்னேறி கொண்டே இருக்கிறோம். அப்படியாக அப்போ முதலாம் கூடாரமாகிய சரீரத்திலே நாம் கடிந்து கொள்கிற உபதேசத்தை ஏற்றுக்கொண்டாதான் நம்முடைய நற்கிரிகள் பிரகாசமாக இருக்கும். அப்போ நம்முடைய சரீரம் வந்து பிரகாசமாக இருக்கும்போது, வெளிச்சமாக இருக்கும்போது நம்முடைய சரீரத்தில் என்னென்ன நடக்குது, சரீரத்தில் என்ன தவறுகள் நடக்குது, எப்படி நீதியில் நம்ம வளர்கிறோம், எப்படி ஆவிக்கிரிய நிலைமை இருக்குது, என்ன ஏதுங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த குத்துவிளக்கு எரியாமல் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இருளிலே நடக்கிறோம். அப்போ மற்றவர்களுக்கும் இருளிலே தான் வந்து நம்ம வழிகாட்ட முடியும். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள் தினந்தோறும் தங்களுடைய தவறுகளை சீர்திருத்த வேண்டும். அப்படி தங்களுடைய தவறுகளை சீர்திருத்தாமல் இருக்கும் பொழுது அவருடைய விளக்கு அணைந்து போகிறது. லேவிராமம் 24:5-8 லேவிராமம் 24:5-8 போதும். அப்போ ஓய்வு நாள் தோறும் புளிப்பில்லாத அப்பங்களை அங்கு மேஜையின் மேல் அடுக்கி வைக்க வேண்டும். அப்போ அது யார் செய்யறது? ஆசாரியன் செய்யணும். அப்போ ஆசாரியன் ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் முதலாம் கூடாரமாகிய சரீரத்திலே பிரவேசித்து, அல்லது சரீரத்திலே ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தேவனுடைய வார்த்தைகளை அடுக்கி வைக்க வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கர்த்தருக்கு ஞாபகக்குறியாக இருந்து அந்த தகன பலியாக இருக்க வேண்டும். அப்போது அந்த அப்பத்தை எடுத்து ஆசாரியர்கள் சாப்பிடலாம். அந்த ஒரு ஓய்வு நாள் முடிஞ்சு அடுத்த ஓய்வு நாள் வரும் பொழுது அந்த பழைய அப்பத்தை எடுத்து ஆசாரியர்களும் அல்லது சுத்தமாக இருக்கிறவர்களும் சாப்பிடலாம். அப்போ இன்றைக்கு ஓய்வு நாள் தோறும் மாசாரியர்கள் என்ன பண்ணுறாங்க? அப்பத்தை அடிக்க வைக்கிறாங்களா? அதனுடைய பொருள் என்னவா இருக்கும்? ஓய்வு நாள் தோறும் அவர்கள் புளிப்பில்லாத நித்திய ஜீவ வார்த்தைகளை ஜனங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும், அல்லது அதை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்ப இன்னைக்கு புளிப்புள்ள அப்பத்தை தான் இன்னைக்கு பிரசங்கிக்கிறாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, பரிசேயர் சதுசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்றதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் புளிச்ச மாவினுடைய வார்த்தைகளை தான். அப்படின்னா சொன்னதவே திருப்பி திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது. நித்திய ஜீவ வார்த்தைகளை வைத்து தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதில்லை. நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கு காலக்கணக்கு இல்லை. நித்திய ஜீவ வார்த்தைகளாக இருக்கிறதுனால அது என்னென்னைக்கும் அந்த வார்த்தைகள் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. அப்படியாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற வார்த்தைகளை கொண்டு ஜனங்களுக்கு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவதில்லை. அப்போ புளிப்பில்லாத அப்பத்தை வந்து இன்னைக்கு ஜனங்களுக்கு கொடுக்காம புளிப்புள்ள வசனங்களை பேசுகிறார்கள். இப்போ புளிப்பில்லாத அப்பம் என்னங்கிறத நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 5:6-7 1 கொரிந்தியர் 5:6-7 போதும். அப்போ துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற காரியம் இருக்கும்போது அது புளிப்புள்ள மாவாக இருக்கிறது. நம்மளுக்குள்ள சண்டையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து புளிப்புள்ள மாவாக இருக்குது. துப்புரவு உண்மை, எல்லா காரியத்திலையும் உண்மையாக இருப்பது, எல்லா காரியத்திலையும் சுத்தமாக இருப்பது, அந்த மாதிரி காரியங்களை பின்பற்றி நாம் வரும்பொழுது அது புளிப்பில்லாத அப்பமாக நம் வாழ்க்கையில் மாறுகிறது. அப்போ துர்க்குணம் பொல்லாப்பை வந்து நாம் முதலாவது நம்மளை விட்டு அகற்றிவிட வேண்டும். நாம் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய பேச்சிலே உண்மையாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி காரியத்தை வச்சு பேசும்போது அல்லது செயல்படுத்தும் பொழுது தான் அது புளிப்பில்லாத மாவாக இருக்கிறது. அப்போ புளிப்பில்லாத மாவு வந்து ஏன் ஓய்வு நாள் தோறும் ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்காரு? என்ன காரணம்? ஆமாம், என்னத்தினால ஓய்வு நாள் தோறும் இந்த புளிப்பில்லாத அப்பத்தை நீங்கள் அடுக்கி வைக்கணும்? என்ன காரணத்துக்கு வேண்டி சொல்லுங்கப்பா. ஆமா, வந்தவங்களுக்கு கொடுக்கறது இல்லையே, அங்க டேபிள்ல தான் அடிக்க வைக்க சொல்லி இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ஒரு ஓய்வு நாள் வரப்போகுது. ஆமாம், எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஓய்வு நாள் வரப்போகுது. அப்போ உண்மையான தேவனுடைய வார்த்தைகள், 12 பிரமாணங்கள் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட போகுது. அது உண்மையான ஓய்வு நாள் எது? அன்றைக்கி எழுத்தின்படி ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஒவ்வொரு 7 நாள் முடியும் போதும் ஒவ்வொரு ஓய்வு நாள் வந்தது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து ஒரு நாள் நம்மளுக்கு எவ்வளவு நாள்? நம்மளுக்கு 1000 வருஷம்னா ஆண்டவருக்கு அது ஒரு நாள். இன்னைக்கு ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை நாள் முடிஞ்சிருக்குது? 6000 வருஷம் முடிஞ்சு. வேதத்தினுடைய கணக்கின்படி ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 6000 வருஷம் முடிஞ்சு இப்போ நாம் 7வது 1000 வருஷத்தில் நாம் இருந்துகிட்ருக்கோம். ஆமாம், நெருங்கி வந்தாச்சு. அப்போ ஓய்வு நாளுங்கிறது தேவனுடைய நாள், அது மனுஷனுடைய நாள் அல்ல. சகலமும் ஓய்ந்திருக்க வேண்டும், அது எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாளை பற்றி நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக, ஓய்வு நாள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. உன் வீட்டில் இருக்கிற அண்ணியனானாலும் சரி, ஆடானாலும் மாடானாலும் எந்த வேலை செய்யக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி நீங்கள் தேவனுக்கு துதிக்கான மகிமை செலுத்துங்கள்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டில் நல்ல தெளிவாக போட்டிருக்கு. அப்போ ஓய்வு நாளுங்கிறது இந்த வரப்போகிற ஒரு நாள் அப்படின்னா, 1000 ஆண்டு ஆட்சி தான் ஓய்வு நாள், ஆண்டவருடைய நாள். அப்போ ஓய்வு நாளுங்கிறது மொத்தமாக எவ்வளோ நாள்னு கேட்டிங்கன்னா 1000 வருஷம். நம்மளுக்கு 1000 வருஷம் சேர்றது தான் ஆண்டவருக்கு ஒரு ஓய்வு நாள். அப்போ அந்த 7வது ஓய்வு நாளுக்குள்ளே இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ 2015 முடிஞ்சிருக்குது, இன்னும் எத்தனை நாள் போகுன்னு நம்மளுக்கு தெரியல. அல்ல, இன்னும் எத்தனை நாள் கழிஞ்சு இதுதான் ஓய்வு நாளேன்னு சொல்லி எல்லா ஜனங்களுக்கு தெரியல, தெரியாமல் இப்போ வந்து ஜனங்கள் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போது இன்றைக்கு நம்ம ஓய்வு நாளினுடைய காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். உபாகமம் 16வது அதிகாரம் 3வது வசனம், போதும். அப்போ புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட்றதுக்கு இன்னொரு அடையாளம் கூட இருக்குது. சிறுமியின் அப்பம், சிறுமியின் அப்பம்னு என்ன?
இல்லை
இல்லை, இப்போ வருத்தத்தின் அப்பம், கண்ணீராகிய அப்பம், வருத்தத்தின் அப்பம் அப்படின்னாலாம் பைபிளில் இருக்குது. அதிகாலையில் எழுந்து இல்லை, சிறுமினா நம்மளே ஆண்டவர் சிம்முக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது, நம்மை சிறுமைப்படுத்துவது. ஏன் சிறுமைப்படுத்துறதுனா, ஆண்டவர் இந்த புளிப்பில்லாத அப்பம் சாப்பிட்ற அன்னைக்கு தான் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி நம்மளை கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அப்போ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைவு கூறும்படி பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமியின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை நீ புசிக்க வேண்டும். அப்போ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் எது, யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க பாப்போம். எல்லாம் கேள்வியாகவே இன்றைக்கி நிறைய கேட்குறேன். சோத்ரா, எகிப்திலேருந்து புறப்பட்ட நாள் யாருக்கு தெரியும்? ஏன்னா நம்முடைய பிரசங்கம் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இல்லை, இதெல்லாம் வேறு சபையில் வேறு மாதிரி கேட்பாங்க, நான் வேறு மாதிரி கேட்குறேன். எகிப்திலேருந்து புறப்பட்ட நாள் எது? சரி, அர்த்தத்தை கண்டுபிடிப்போம், அர்த்தத்தை கண்டுபிடிப்போம். கரெக்ட், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள்னா இதுன்னு கேட்டீங்கன்னா, நாம் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாள். அப்போ ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் அல்லது புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடும் போதெல்லாம் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை சிறுமைப்படுத்தி, ஆண்டவரே நான் வந்து எகிப்தில் இருக்கும்போது இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா, புறஜாதியாக இருக்கும்போது ஆண்டவரை அறியாமல் இருந்த பொழுது இந்தந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டேன், இந்தந்த மாதிரியெல்லாம் நான் வேதனைப்பட்டேன், இந்த காரியத்திலேருந்து யாருமே என்னை விடுதலை ஆக்கலை, உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுடைய வார்த்தையை அறிந்தது நிமித்தந்தான் நான் இன்னைக்கு சமாதானமாகவும் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஓய்வு நாள்தோறும் இந்த புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிடும்போது நாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் நம்மளுக்கு செய்த நன்மையை நினைத்து நினைவு கூற வேண்டும். விசேஷமாக ஆண்டவர் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கின எகிப்தின் பாவ சந்தோஷங்களிலிருந்து விடுதலையாக்கின அந்த நாளை நினைத்து நாம் தேவனுடைய சமூகத்தின் முன்பாக நம்மளை தாழ்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய பிரசங்கத்தில் பாருங்கள் எப்படி இருக்குது ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ ஒவ்வொரு ஓய்வு நாளும் நம் மனந்திரும்பின நாளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு ஓய்வு நாள்தோறும் நாம் வந்து துப்புரவு உண்மை என்கிற காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும். அப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வர்ற தவறுகளை அல்லது குறைகளை சீர்திருத்தும்படி நாம் தேவனுடைய கடிந்து கொள்ளுகிற உபதேசத்தை அல்லது நியாய தீர்ப்பின் உபதேசத்தை அல்லது சீர்திருத்துகிற உபதேசத்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு பிரதான ஆசாரியனாக இருந்து மகாபரிசுத்த ஸ்தலத்தில் போனதுனால எப்போ வேணாலும் முதலாம் கூடாரத்தில் போகலாம், எப்போ வேணாலும் ரெண்டாம் கூடாரத்தில் போகலாம். அப்போ நாம் எப்போ வேணாலும் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம், எப்போ வேணாலும் நம்மளுக்கு நம்முடைய தவறுகளை திருத்தலாம், எப்போ வேணாலும் நம்மளுக்கு நம்முடைய எகிப்திலேருந்து நம்மளை புறப்பட செய்த அல்லது நாம் மனந்திரும்பின நாளை நினைத்து நாம் எப்போ வேணாலும் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் பிரகாசிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெறுகிறது. எபிரேயர் 9:1-2 போதும் அதுக்கு அடுத்து எபிரேயர் 9:6 போதும் அதுக்கு அடுத்து எபிரேயர் 9:9-10 போதும். அப்போ முதலாம் கூடாரத்தில் எப்பொழுதும் வந்து ஆசாரியன் எண்ணெய் ஊற்றுறதுக்கு உள்ளே பிரவேசிப்பான். அதுக்கப்புறம் ஓய்வு நாள் தோறும் அங்கே தேவனுடைய அப்பங்களை வந்து அடுக்கி வைப்பதற்காக அங்கே வந்து பிரவேசிப்பான். இப்படி நித்தமும் ஆசாரியன் என்ன பண்ணுவானா, இந்த முதலாம் கூடாரத்தில் இருந்து அநேக காரியங்களை செய்வான். இந்த எல்லா காரியமும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சரீரம் வந்து பரிசுத்தம் அடைவதற்கு உண்டான சடங்குகள். பழைய ஏற்பாட்டில் சரீரம் பரிசுத்தம் அடைவதற்காக அல்லது சரீரம் வந்து சரீரத்தினுடைய ஸ்நானங்களும் பலவித சடங்குகள் இல்லாமல் வேறல்ல. அப்போ சரீர சம்பந்தமான காரியங்கள் மட்டும்தான் முதலாம் கூடாரத்திலே நடந்திருக்கிறது. அப்போ இரண்டாம் கூடாரத்திலே வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஆசாரியன் வந்து உள்ளே பிரவேசித்து அங்கே தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்வான். அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஆசாரியன் முதலாம் கூடாரத்தில் நின்று சரீரத்திற்கேற்ற சடங்குகளை மட்டும்தான் செய்வான். இப்போ இன்றைக்கி ஊழியக்காரங்க முதலாம் கூடாரம் அப்படின்னா சரீரத்தில் மட்டும் இருந்து மனுஷனுடைய ஆவியிலே மட்டும் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கும் போது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசாரியன் வந்து எந்த இடத்துல நின்றுட்டு பேசுகிறானோ அந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகள் தான் அவனுடைய வாயிலிருந்து வெளிப்படும். இப்போ ஆசாரியன் வந்து பிரகாரத்தில் நின்று பேசுனானா அந்த பிரகாரத்திற்கேற்ற ஜனங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதே மாதிரி ஆசாரியன் வந்து முதலாம் கூடாரத்தில் நின்று பேசுனானா ஆவிக்குரிய நிலைமையில் யார் யார் முதலாம் கூடாரத்தில் நிற்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த காரியங்கள் புரியும். அப்போ பொதுவாக இன்றைக்கு தினந்தோறும் ஆசாரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா சரீரத்திற்கேற்ற சடங்குகளையும் இந்த ஸ்தானங்களை குறித்து தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி தேவனுடைய ஆலயத்தில் பொதுவாக சரீர சம்பந்தமான சுகமளிக்கும் ஆராதனைகள், அப்புறம் விடுதலையின் கூட்டங்கள், அப்புறம் உபவாச ஜபம், இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து கேட்டிங்கன்னா ஆசாரியர்கள் வந்து முதலாம் கூடாரத்தில் சரீரத்தில் இருந்து இதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. எப்ரேயர் 10 1-3 வரை. போதும். அப்போ மகாபரிசுத்த ஸ்தலத்தில் வருஷந்தோறும் ஜனங்களுக்காக பிரதான ஆசாரியன் வந்து மகாபரிசுத்த ஸ்தலத்தில் சென்று ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறான். அப்போ ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அப்போ இந்த வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறபடினால் இன்னும் மனசாட்சியில் வந்து அவர்களுக்கு சுத்திகரிக்கப்படவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் சென்று அந்த ஜனங்களுக்காக அந்த பலியை செலுத்தினான். ஆனால் இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போன பொழுது அந்த சரீர இல்லை எழுத்தின்படியாக இருக்கிற அந்த பலிகள் நிறுத்தப்பட்டு யார் வேணாலும் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே செல்லும்படியான பாக்கியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு உருவாக்கினார். அப்போ நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 2 இருக்கிற காரியத்தை நாம் செய்தால் மட்டும்தான் நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட முடியும். எபிரேயர் 10:1 இல்லை 11 அப்போது இங்கே வந்து வருஷந்தோறும் அந்த பலிகளை செலுத்தி கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கனால அந்த பலிகள் நிறுத்தப்பட்டு என்றென்றைக்குமாக நித்திய மீட்பை நம்மளுக்கு உண்டாக்கி ஆண்டவர் நம்மளுக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்லும்படியான பாக்கியத்தை நம்மளுக்கு உண்டாக்கியிருக்கிறார். எபிரேயர் 9:3-5 வரை வாசிப்போம். போதும். அப்போ 2 என்னென்ன இருக்குது? பொன்னார் செய்த தூப கலசம், அப்புறம் பெட்டி, அதற்குள்ளே இருந்தது. அப்போ பொதுவாக நாம் பார்க்கும்போது 2 பொன்னார் செய்த தூப கலசமும் பொத்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா தான் மண்ணாக இருக்குது, அப்புறம் ஆரவுடைய தழுத்த கோலம் இருக்குது. ஆனால் 2 தான் இருக்குது. ஒன்று வந்து பொன்னார் செய்த தூப கலசம், 2 பொத்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி. அப்போ 2 கூடாரங்கிறது ஆத்மா, 1 கூடாரங்கிறது சரீரம், அப்போ தேவனுடைய வார்த்தையை சரீரத்தில் இருந்து பேசும்போது ஒரு மாதிரி பேசலாம், நம்முடைய ஆவி ஆத்மாவிலிருந்து பேசும்போது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பேசலாம். இந்த பொன்னார் செய்த தூப்ப கலசம், என்ன பொன்னார் செய்த தூப்ப கலசம் யாருக்கா தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம். பொன்னார் செய்த தூப்ப கலசம், தூப்ப கலசம்னா எப்படி இருக்கும் அதையாவது பார்த்துருக்கீங்களா? நெருப்பு இருக்கும், நெருப்பில் இந்த தூப்பு பறக்கம் போட்டோம்னா புகையாக வரும், அந்த புகை வெளியில் வர்றதுக்கு ஓட்டை இருக்கும், அது பார்த்தோம்னா அந்த தண்ணி ஊற்றுற ஜக்கு மாதிரி இருக்கும். அந்த பொன்னால் செய்த தூப கலசம் நல்லா இருந்ததுன்னா அந்த அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிறதெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். சோத்ரம் பொன்னார் செய்த தூப்ப கலசங்கிறது எதுனா நம்முடைய வாய். எப்படி உங்களுக்கு தெரியும்? பொன்னார் செய்த தூப்ப கலசம், குழந்தைகள வந்து கொஞ்சுவாங்க, குழந்தைகள கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்க, தேன் மாதிரி பேசுறானே, தங்க என்ன இனிமையாக வந்து பேசுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு விவரித்து விவரித்து பேசுவாங்க. பொன்னார் செய்த தூப்ப கலசம்னு சொன்னால் நம்முடைய தொண்டை, வாயும் தொண்டையும், அதுதான் தூப்ப கலசம். தூப்ப கலசத்துலேருந்து என்ன வரும்? புகை வரும். புகை வர மாதிரி நம்முடைய வாயின் வார்த்தைகள் வரும். ஆமாம், அது புகையாக வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் இருக்குது எப்படின்னு, வெட்டுக்கிளியெல்லாம் வரும், பாதாளத்துலேருந்து வெட்டுக்கிளியெல்லாம் பறந்து வரும். பொன்னார் செய்த தூப்ப கலசங்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தொண்டை, அப்புறம் நம்முடைய மனசாட்சிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பொன்னால் பொன் தகடு பொதிக்கப்பட்ட பெட்டி, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மன்னா, தேவனுடைய வார்த்தையும், அப்புறம் ஆரோனுடைய தழுத்த கோல். அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஊழியர் அழைப்பு எங்கிருந்து கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா இருதயத்திலிருந்து தான் கிடைக்கும். ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை பேச முடியும், அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஊழிய அழைப்பு இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ நிறைய பேர் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா தாங்கள் செய்கிறது என்னதென்றும் தாங்கள் பேசுகிறது என்னதென்றும் அறியாமல் இருந்து அநேகம் பேர் வந்து போதகராக இருக்க விரும்புகிறார்கள். அப்போ இன்னைக்கு ஊழியம் செய்கிறவங்க அநேகருக்கு தங்களுக்கு என்ன ஊழிய அழைப்பு இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இல்லை. அப்போ இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கும் பொழுது இந்த பொன்னார் செய்த தூப கலசத்தில் நல்ல வார்த்தை வரும்போது நல்ல சத்தமாக வரும், அந்த சத்தத்தில் இனிமையும் இருக்கும். இப்போ வந்து இப்போ எப்படி ஒரு இரும்பு குழாயில் வந்து காற்று ஊதும்போதும் அல்லது அந்த நாணல் குழாயில் காற்று ஊதும்போது தங்கத்திலான குழாயில் காற்று ஊதும்போதும் எப்படி சத்தம் வந்து வித்தியாசமாக இருக்குதோ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை வந்து இருதயத்திலிருந்து பேசும்போது பொன்னார் செய்த அந்த தூப்ப கலசத்தின் வழியாக வர்ற இனிமையான ஓசை போல் மற்றவங்களுக்கு எளிமையாக புரியும். அதே மாதிரி நல்ல தெளிவாகவும் பேசலாம். அப்போ இப்படி பொன்னார் செய்த தூப்ப கலசம் வேலை செய்யாமல் இருக்கும்போது என்ன ஆகும்? மனுஷனுடைய சரீரத்திலிருந்து மட்டும்தான் அவன் வந்து மனுஷனுடைய ஆவியிலிருந்து மட்டும்தான் பேச முடியும். அது ஜனங்களுக்கு தெளிவாக புரியாது, நிறையா வியாக்கியானங்களை சொல்லி பேச வேண்டியது வரும், நிறைய உலக பிரகாரமான உதாரணங்களை கொண்டு வர வேண்டியது வரும். ஆனால் இருதயத்திலிருந்து பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரியவைகளோடு ஒப்பிட்டு மிக எளிமையாக பேசலாம். அப்போ அந்த பொன்னார் செய்து தூப்பு கலசமாக இருக்கிறதுனால வார்த்தைகள் மிக எளிமையாகவும் இனிமையாகவும் அவங்களுடைய இருதயத்திலிருந்து வெளிப்படும். அப்போ தேவனுடைய வார்த்தையும் பேசலாம், ஊழிய அழைப்பு என்னங்கிறதையும் ஒரு மனுஷனால் முடிவு பண்ண முடியல. இது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, யார் யார் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த காரியம் செய்ய முடியும். காரணம், இயேசு கிறிஸ்து வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி உண்டான வழியை நம்மளுக்கு உண்டாக்கிட்டு போனார். அப்போ அந்த வழியை பின்பற்றி யார் முதலாம் கூடாரத்தில் பிரவேசித்து அதுக்கப்புறம் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த பொன்னால் செய்த தூப கலசத்தை எடுக்க முடியும். அப்படின்னா பொன்னால் செய்த தூப கலசமாகிய தங்களுடைய வாயினாலே தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக பேச முடியும். அப்போ ஆரோனுடைய தவிர்த்த கோல் அப்படின்னா ஊழிய அழைப்பு என்னங்கிறத நல்லா மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். அப்போ இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே போகாமல் முதல் கூடாரத்துலேயே இருந்துக்கிட்டு ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காருன்னா எப்படி பேசுவார் சொல்லுங்கள் பார்ப்போம். முதலாம் கூடாரத்தில் மட்டும் ஒரு ஊழியக்காரன் நிற்கிறார், தினந்தோறும் அந்த இடத்துக்கு போகிறாரு, விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுறதில்லை. அப்போ முதலாம் கூடாரம் இருண்டு போச்சு. அதுக்கப்புறம் புளிப்பில்லாத வார்த்தையை பேசாமல் புளிப்புள்ள அப்பத்தை பேசிகிட்டு இருந்தான், எப்படி இருக்கும்? அது வந்து சரியில்லை. அப்போ என்ன பேசுவார் அப்படின்னா, சரீரத்திற்கு சம்பந்தமான காரியங்களை மட்டும்தான் அவர் பேசிகிட்டு இருப்பார். இன்றைக்கி ஊழியக்காரங்க வந்து பேசுகிறத பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அற்புத அடையாளங்களை குறித்து பேசுவார், சரீரத்தில் விடுதலையை குறித்து பேசுவாங்க, அப்புறம் வந்து சுகமளிக்கும் ஆராதனையை குறித்து பேசுவாங்க. அப்படின்னா சரீரத்து சம்பந்தமான காரியங்களை மட்டும்தான் அவங்க பேசுவாங்களே ஒழிய, ஆவி ஆத்மாவுடைய விடுதலை, ஆவி ஆத்மாவுடைய ரட்சிப்பு அப்படிங்கிற காரியத்தை வந்து பேச மாட்டாங்க. காரணம், இவர்கள் நிற்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா முதலாம் கூடாரம். அப்போ முதலாம் கூடாரத்தில் நின்று ஒரு மனுஷன் பேசுகிறான்னா அந்த முதலாம் கூடாரத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து மட்டும்தான் பேச முடியும். அப்போ ரெண்டாம் கூடாரத்திலேருந்து ஒரு ஊழியக்காரன் பேசுனான்னா அந்த ரெண்டாம் கூடாரத்தில் இருக்கிற தேவனுடைய அந்த தூப கலசத்தினாலே தேவனுடைய வார்த்தைகளை பேச முடியும், அந்த மன்னாவினுடைய வார்த்தைகளை பேச முடியும். அதுக்கடுத்தது ஆரோனுடைய அந்த ஊழிய அழைப்பின் இருக்கிற அந்த காரியங்களை குறித்து தெளிவாக பேச முடியும். அப்போ இன்றைக்கி வந்து ரெண்டாம் கூடாரத்திலிருந்து பேசுனாதான் எல்லாத்துக்கும் நல்லா தெளிவாக புரியும். எப்ரவரி 9:7-8 போதும். அப்போ முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் ரெண்டாம் கூடாரத்துக்கு போகிற வழி இல்லை. அப்போ அன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போகிறதுக்கு திரைச்சீலை தான் போட்டிருந்தது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த திரைச்சீலையை நீக்கிட்டார். திரைச்சீலையை நீக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு, ரெண்டாம் கூடாரத்துக்கு போகிறதுக்கு தடையாக என்ன பண்ணிட்டார்னா முதலாம் கூடாரத்தை வச்சிட்டாரு. அப்போ முதலாம் கூடாரத்தை தாண்டி தான் ஒரு மனுஷன் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போக முடியும். அப்போ முதலாம் கூடாரத்தில் போகும்போது அங்கே இருக்கிற காரியமே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுன்னா அவன் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போக மாட்டேங்கிறான். ஏன்னா அங்கே முதலாம் கூடாரத்தில் குத்து விளக்கு இருக்குது, அப்புறம் மேஜையில் அப்பம் இருக்குது, அப்புறம் அந்த கடல் தொட்டி இந்த மாதிரி வேறு நிறைய காரியங்கள்லாம் இருக்குது, ஸ்நானத்துக்கு உண்டான காரியமெல்லாம் இருக்குது. அப்போ இன்றைக்கு முதலாம் கூடாரம் நிற்கும் வரைக்கும் இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே போகிற வழி அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் வந்து சரீர சம்பந்தமான காரியங்களை தேடுற வரைக்கும் அல்லது சரீர சுகமளிக்கிற காரியங்களை பிரசங்கிக்கிறது அல்லது தேடுறது நம்முடைய உலக பிரகாரமான வெளிப்படையான காரியங்களை மட்டும் தேடிட்டு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இரண்டாம் கூடாரமாகிய ஆவி ஆத்மாவினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நம்ம நினைக்கிறதுல என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சரீரத்தில் சுகம் வேணும், நம்முடைய பிரச்சனைகள் தீரணும், பில்லி சுண்ணிய கட்டுகள் போகணும், அப்புறம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் வேணும், நம்மளை எல்லாரும் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கணும், இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்பிரகாரமான தோற்றத்தை தான் வந்து இன்றைக்கி எல்லோரும் விரும்புகிறாங்க. அப்போ கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க எல்லாருமே முதலாம் கூடாரத்தில் நின்றுட்டு இருந்தானா அதில் திருப்தி அடையும் போது அவர்கள் ரெண்டாம் கூடாரத்துக்கு போகாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஆனால் யார் வந்து முதலாம் கூடாரத்தை தாண்டி ரெண்டாம் கூடாரத்துக்கு போகிறார்களோ, முதலாம் கூடாரம் நிற்கும் அளவம் அப்படின்னா என்ன அர்த்தம், முதலாம் கூடாரத்தை எப்படி இல்லாமல் பண்ணலாம், முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை. முதலாம் கூடாரத்து நிற்கும் அளவும் சரீரம் சாகணும். சரீரத்துக்குண்டான காரியங்களை வந்து எதிர்பார்க்காம வேதத்திலிருந்து ஆமியாத்மாவினுடைய காரியங்களை தான் எதிர்பார்க்கணும். இன்னைக்கு எல்லாரும் வேதத்தை படிக்கும்போது என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நம்மளுக்கு விடுதலை கிடைக்காதா, சரீரத்தில் வியாதி சுகமாகாதா, இந்த பிள்ளை சூன்ய கட்டுகள் மாறாதா நம்மளை விட்டு, இப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அது தேவை தான். ஆனால் நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அதே மாதிரி வசனத்தில் நாம் பார்க்குறோம், பாத்திரத்தினுடைய வெளிப்புறம் சுத்தமாகும்படி முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. நம்முடைய ஆவி ஆத்மா சுகம் அடைஞ்சிருச்சுன்னா வெளிப்பிரகாரம் தானாக சுகம் அடைஞ்சிடும். அப்படின்னா ஆவி ஆத்மா வந்து நம்மளுக்குள்ளே பரிசுத்தம் அடைந்து விட்டால் சரீரம் தானாகவே பரிசுத்தம் அடைஞ்சிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடிக்கடி வந்து சரீரத்தை மட்டும்தான் பரிசுத்தப்படுத்திகிட்டு இருக்கிறோம், சரீரத்தினுடைய சுகத்தை மட்டும்தான் தேடிட்டு இருக்கிறோம், சரீரத்தினுடைய ஆசீர்வாதம் மட்டும் தேடிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி அந்த ஆசீர்வாதம் வருது, திருப்பி கொஞ்ச நாளில் போயிடுது, திடீர்னு கொஞ்ச நாள் வருது, திடீர்னு கொஞ்ச நாள் போயிடுது. அப்போ எப்பப்போ நாம் வந்து விண்ணப்பம் பண்ணுறோமோ அந்த விண்ணப்பம் பண்ணுற அளவுக்கு சரீரத்தில் கொஞ்சம் விடுதலை கிடைக்கிது, விடுதலை கிடைச்சுன்னா திரும்பவும் சரீரத்தில் வியாதி வந்துடுது. அப்போ என்றைக்குமே சரீரத்தில் வியாதி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே பிரவேசிச்சாச்சுன்னா ஆவி ஆத்மா அங்கே பரிசுத்தம் அடைஞ்சிருது. ஆவி ஆத்மா பரிசுத்தம் அடைஞ்சதுனால சரீரத்தில் என்றைக்கு உண்டான விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படியாக இன்றைக்கு நாம் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும் பொழுது நம்மளுக்கு தானாகவே சரி முதலாம் கூடாரத்தினுடைய எல்லா ஆசீர்வாதங்களுமே நம்மளுக்கு கிடைக்கிறது. எபிரேயர் 9:11-14 வரை. போதும். அப்போ முதலாம் கூடாரத்திலே சரீர சுத்திகரிப்பு நம்மளுக்கு கிடைக்குமானால் இயேசு கிறிஸ்து எப்படி இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே பிரவேசித்தாரோ அதே மாதிரி நாமளும் பிரவேசிக்கும் போது நம்முடைய மனசாட்சியினுடைய சத்தக்கிரியைகள் சுத்திகரிக்கப்படுகிறது. மனசாட்சியினுடைய சத்தக்கிரியைகள் அப்படின்னா என்னவா இருக்கும்? மனசாட்சியினுடைய சத்தக்கிரியைகள், மனசாட்சியிலே சத்தக்கிரியைகள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவி ஆத்மாவிலே மரணத்தை உண்டாக்குகிற பாவங்கள், நம்முடைய ஆவி ஆத்மாவிலே மரணத்தை ஏற்படுத்துகிற அந்த சத்தக்கிரியைகள் ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். அப்போ நம்முடைய சரீரத்தை நாம் கீழ்ப்படுத்தும் பொழுது, அல்லது நம்முடைய சரீரம் சாகும் பொழுது, அல்லது முதல் கூடாரம் உடையும் பொழுது நாம் வந்து இரண்டாம் கூடாரமாகி ஆவி ஆத்மாவினுடைய சன்னதியிலே பிரவேசிக்கிறோம். அதே மாதிரி முதல் கூடாரத்திலே வந்து சரீர சுத்திகரிப்பு தான் நடக்குது, இரண்டாம் கூடாரத்திலே நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது. இங்கே நாம் விசேஷமாக நாம் பார்க்கிறோம், ஒரு மனுஷன் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவனுடைய மனசாட்சியினுடைய சத்தக்கிரியைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படின்னா ஆவி ஆத்மாவிலே மரணத்தை உண்டாக்குகிற பாவங்கள் அவனுக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்போ ஒரு ஊழியக்காரனுடைய மனசாட்சியிலே அவனுடைய ஆவி ஆத்மா மரணத்துக்கு உண்டாக்குகிற பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஒருத்தர் ஊழியம் செய்கிறாரு, அவருக்கு மனசாட்சியில் வந்து சுத்திகரிக்கப்பட்டிருக்காரு. அப்போ மனசாட்சியில் சுத்திகரிக்கப்பட்டிருக்கும் போது அவருடைய சத்தக்கிரியைகளும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவருடைய ஆவி ஆத்மாவிலே மரணத்தை உண்டாக்குகிற பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய ஆவி ஆத்மாவிலே மரணத்தை உண்டாக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாதான் அவன் வந்து ஊழியக்காரன் ஆக முடியும், அல்லது தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். இங்கு வந்து மக்களுக்கு ஊழியம் செய்கிறத பற்றி சொல்லலை, இவன் தேவனுக்கு ஊழியம் செய்கிறான். இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா, ஜனங்களுக்கு தான் எல்லோரும் ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம வசனத்தில் பார்க்குறோம், ஜீவனில் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. அப்போ நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மனசாட்சியில் செத்தக்கிரியைகள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ இந்த மாதிரி ஆட்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பேசும்போதே தெரியும் அவங்களுடைய ஆவி ஆத்மாவிலே பாவத்தை உண்டாக்கும் பாவங்களை குறித்து தெளிவாக பேசுவாங்க. ஆவி ஆத்மா வந்து என்னென்ன பாவத்தினால மரணம் அடையும், மனசாட்சி என்னென்ன பாவங்கள்னாலே மரணம் அடையும், அல்லது மனசாட்சி என்னென்ன காரியங்கள்னாலே சுத்திகரிக்கப்படும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து தெளிவாக பேசுவாங்க. இப்படி பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம் இவங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், இவர்கள் மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டவர்கள். மனசாட்சி எப்படி மரணம் அடைகிறது, அது எப்படி மனசாட்சி திரும்பவும் ஜீவனோட அடைகிறது அப்படிங்கிற காரியத்தை குறித்து தெளிவாக பேசுகிறத வச்சே தெரிஞ்சுக்கலாம் இவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சென்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார் என்று சொல்லி. எபிரேயர் 10:19-22 வரை. அப்ப இன்னைக்கு வந்து துர்ப்பண சாட்சி நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சரீரத்தை சுத்திகரிக்கிறதுக்கு சுத்த ஜலம், அப்ப ஜலத்தினால் சரீரம் சுத்திகரிக்கப்படும். தேவனுடைய இரத்தத்தினால் துர்ப்பண சாட்சி சுத்திகரிக்கப்படும். அப்போ தேவனுடைய ரத்தம்னா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம், அதனுடைய பொருள் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஜெயம் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் ஜெயம்னு சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம்னா என்ன அதனுடைய பொருள்? அதான் அதனுடைய பொருள் வேணுமில்ல, ரத்தத்தை கிரயமாக கொடுத்து நம்ம மீட்டிருக்கார். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அப்படின்னா அதனுடைய பொருள் இல்லை, பாவத்தை சுத்திகரிக்கிறதுக்கு வேண்டி தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னவாக இருக்கும்? இல்லை, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. இயேசு கிறிஸ்து இல்லை, வார்த்தை இல்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அப்படின்னா பொருள் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயம் கொள்ளுகிற முறைகள். இயேசு கிறிஸ்து எப்படி பாவத்தை மேற்கொண்டார்? ரோமர் 8:3 வாசிப்போம். ரோமர் 8:3 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவத்தை வந்து பலியாக, பாவத்தை தம்முடைய சரீரத்திலே பலியாக நியாயம் தீர்த்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயம் கொள்ளுகிற வழிமுறைகள். இப்போ வந்து பாவத்தை ஜெயம் கொள்ளுகிற வழிமுறைகள் உலகத்தில் எத்தனையோ இருக்குது, ஆனால் அதெல்லாமே பாவத்தை சுத்திகரிக்காது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் மட்டும்தான் பாவத்தை சுத்திகரிக்கும், ஒரு மனுஷனுடைய பாவத்தை சுத்திகரிக்கும், அவனை விடுதலை ஆக்கும். அப்படின்னா பாவத்தை சுத்திகரிக்கும் வழிமுறைகள் இந்த உலகத்தில் எத்தனையோ ஜாதிகள்லேயும் எத்தனையோ மதங்கள்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க 1000 தேங்காய் உடைச்சா போதும், 100 பால் குடம் வச்சா போதும், இந்த மாதிரி இது பண்ணால் போதும், இப்படி எல்லாம் செஞ்சால் போதும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறைகளை சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லா வழிமுறைகளை விட இயேசு கிறிஸ்து பாவத்தை சுத்திகரிக்கும் வழிமுறை தான் உண்மையான வழிமுறை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவ மாம்சத்திலே பாவத்தை பலி செலுத்துவது. பாவ மாம்சத்திலே பாவத்தை எப்படி பலி செலுத்துவது? எப்படி பலி செலுத்துவது? எல்லாம் கணக்கு பாடத்தில் வர கேள்வி மாதிரி இருக்குது. அப்போ தான் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிலைமையில் முன்னேறி போக முடியும். மற்ற கிறிஸ்தவர்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த வித்தியாசம் அதை எப்படி செய்யறது, அதான் இப்போ கேள்வி. உணர்த்தது நம்ம பேசுறது, நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை எப்படி பின்பற்றுவது? வாயில தான் அறிக்கிடுறான், ஆனா வாயில அறிக்கிட்ட பத்தாத, செயலை காட்டுறது. எப்படி செயலை காட்டுறது? நன்மை செய்யறதுல எல்லாரும் தான் செய்யறாங்க, எல்லாரும் தான் நன்மை செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் பாவத்தை ஜெயம் கொள்ளுகிறோம். எப்படி நாம் ஜெயம் கொள்ளுகிறோம்? எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை ஜெயம் கொள்ளுகிறோம்? அதான் எப்படி நடக்கிறது, அதான தேவை. ஒன்று பேதுரு 4:16 4:16 இதுதான் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவது. சகிக்கணும், சோதனை வந்தா சகிக்கணும், கஷ்டம் வந்தா சகிக்கணும், துன்பம் வந்தா சகிக்கணும். பொய் சொல்ல வேண்டிய இடத்துல பொய் சொல்லாம உண்மை சொல்லி அதனால வர்ற வேதனையை சகிக்கணும். அப்படின்னா நம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவத்தை பலி செலுத்த வேண்டும். சரீரம் நம்மளது, அப்ப எப்படி பாவத்தை பலி செலுத்துறது? பொய் சொல்லாம உண்மை சொல்றது. பொய் சொல்லியாச்சுன்னா நம்ம பலி செலுத்தலன்னு அர்த்தம். பொய் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம உண்மையை சொல்லிடணும். உண்மையை சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம அதை நம்முடைய சரீரத்தில் சகிக்கிறோம், அதனால வர்ற வேதனையும் சகிக்கிறோம், அதனால வர்ற துன்பத்தை நாம் சகிக்கிறோம். அப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அப்படி நம்முடைய பாவத்தை நம்முடைய சரீர அவயவங்களிலே ஏற்றுக்கொண்டு அதை நாம் பலி செலுத்த வேண்டும். இன்னொரு வசனம் கூட இருக்குது இதில், என்ன ஆபேல், காயின் ஆபேல் கதையில் ஆபேல் ஆண்டர் சொல்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால். ஆமாம், அப்போ நன்மை செய்தால் மேன்மை இருக்குது, நன்மை செய்யாமல் இருக்கும்போது தீமை வாசப்படியில் படுத்திருக்கிறது. ஆமாம், பாவம் வாசப்படியில் படுத்திருக்கோம். இப்போ பாவம் வாசப்படியில் படுத்திருக்குது. நம்ம நினச்சா நம்ம இருதயத்துக்குள்ளே விடலாம், நம்ம வேண்டான்னு சொன்னால் இருதயத்துக்கு வெளியிலே வச்சுருக்கலாம், நம்ம கையில் தான். ஆனால் வெளியில் இருந்தால் என்ன பண்ணோம், எப்போ இருந்தால் அது ஒரு நாளைக்கு உள்ளே வந்துடும். அப்போ அது என்ன பண்ணலாம், ஓட்டி விட்டு போயிட்டு போயிட்டு திரும்பி வருது. கட்டி தான் வச்சிருக்குதே, பாவம் வாசப்படியில் படுத்திருக்குதுன்னா கட்டி வச்சிருக்கனால தானே படுத்திருக்குது. பலி செலுத்தணும், பலி செலுத்தணும். பாவம் வாசப்படியிலே படுத்திருக்குது, நீ பலி செலுத்தினா அந்த பாவமே உனக்கு நன்மையாக நீ மாற்றலாம். இப்போ வந்து ஆபேல் பலி செலுத்திட்டான், காயினுக்கு பலியே கிடைக்கல. அப்போ ஆண்டவர் காயினை பார்த்து என்ன சொல்கிறாரு, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. உனக்கு மேன்மை இருக்குது, நன்மை செய்யாமல் இருக்கும் பொழுது பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கிறது. அப்போ அந்த பாவத்தை நீ பலி செலுத்தினா அதே நன்மையாக மாறுமே. அப்போ படுத்திருக்குது, அப்புறம் திருப்பி என்ன சொல்லுது, அது உன்னை ஆண்டு கொள்ளும். அப்போ நீ எப்படி அதுகிட்ட நடந்துக்கிறியோ அது மாதிரி தான் அது உன்கிட்ட நடந்துக்கும். அப்போ நீ வந்து இலக்காரமாக விட்டால் அந்த பாவம் என்ன பண்ணும், அது இருதயத்துக்குள்ளே வந்து உட்காந்துக்கும். அப்போ இருதயத்துக்குள்ளே வராமல் வெளியில் இருக்கும்போது துரத்து விட்டால் போயிட்டு போயிட்டு திரும்பி வருது. அதனால் என்ன பண்ணுறதுன்னா அதை நீ பலி செலுத்து. ஒரு பைபிளில் போட்டிருக்குது, பலிமிருகம் வாசப்படியிலே கட்டப்பட்டிருக்கிறது, நீ பலி செலுத்தினால் அதை நன்மையாக நீ மாற்றி கொள்ளலாம். நான் வெளியில் போகும்போது ஊழியக்காரங்க நிறைய பேர் என்கிட்ட கேள்வி குறுக்கு கேள்வி நிறைய கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது இந்த வசனத்தை வச்சு ஒருத்தர் கேட்டார். அப்போ நல்ல வேலை ஆண்டவர் கிருபையில் பல பைபிளை சம்மந்தப்படுத்தி படிக்கிறதுனால எனக்கு இது தெரிஞ்சிருச்சு. ஓ, பாவம் படுத்திருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பலிமிருகம். அப்போ நம்மளுக்கு வந்து நன்மை செய்யும்போது நல்லது தான், நன்மை செய்யாமல் இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற தீமையை நாம் பலி செலுத்திட்டோம்னா அதுவே நன்மையாக மாறிடும். அதனால் வந்து நம்மளுக்கு நன்மை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நன்மையே நம்மளுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு தேடி 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 அலைய வேண்டாம். நம்மகிட்ட இருக்கிற என்ன தீமை இருக்குதோ அல்லது என்ன பாவம் இருக்குதோ அதை நாம் பலி செலுத்தி விட்டால் அதுவே நம்மளுக்கு நன்மையாக மாறிவிட்டுரும். அதுதான் தீமையை நன்மையினாலே வெல்லுன்னு அர்த்தம். தீமையை நன்மையினாலே வெல்லு. என்னென்ன தீமை இருக்குதோ அந்த அத்தனை தீமையையும் நம்ம நன்மையாக மாற்றிட்டோம்னா அதுதான் நம்முடைய ஞானம், அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். அதனால் இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த தீமையை நன்மையாக மாற்ற முடியும். முதலாம் கூடாரத்தில் இருந்தோம்னா சரீர சுத்திகரிப்பு வேலையை மட்டும்தான் பேசிக்கிட்டு அப்படியே போயிட வேண்டியது தான். இன்றைக்கி முதலாம் கூடாரத்தில் நிற்கிற ஊழியக்காரங்க பேசுகிறத வச்சே தெரிஞ்சுக்கலாம் அவங்க எங்கேருந்து பேசுகிறாங்கன்ட்டு. இரண்டாம் கூடாரத்திலிருந்து பேசுகிற ஊழியக்காரங்களை தெரிஞ்சுக்கலாம் அவங்க எங்கேருந்து பேசுகிறாங்கன்ட்டு. அப்போ கேட்குறவங்களும் அந்த மாதிரி ஆவிக்கிற நிலைமையில் முன்னேறும் பொழுது தான் இவர்கள் முதலாம் கூடாரத்திலிருந்து பேசுகிறார்கள் அல்லது இவர்கள் ரெண்டாம் கூடாரத்திலிருந்து பேசுகிறாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏன் வந்து ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை தெளிவாக பேசணும்னு சொன்னால் எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே யாருக்கு எப்போ வேணாலும் போகலாம். அப்போ முதலாவது பிரதான ஆசாரியம் போகிறான், அதே மாதிரி இயேசு கிறிஸ்து போனார். இயேசு கிறிஸ்துடைய வழியை பின்பற்றுகிற யாராக இருந்தாலும் சரி அது எப்போ வேணாலும் போகலாம். இப்போ முதலாவது இப்போ நான் போயிருக்கேன்னு வச்சுக்கலாமே, இப்போ நான் போனதுக்கப்புறம் உங்களையும் வந்து அந்த வழியாக கூட்டிகிட்டு போகணும்ல, அதனால் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் பேசுகிறேன். அப்போ நீங்களும் மகாபிரதான ஆசாரியனுடைய வேலையை செய்யலாம், நீங்களும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகலாம், மற்றவர்களையும் நீங்களும் வழி நடத்தலாம். அதனால் நம்ம வந்து பிரகாரம்ங்கிறது வந்து ஜனங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கூடுற இடம், பரிசுத்த ஸ்தலங்கிறது ஆசாரியன் தினந்தோறும் போகிற இடம், மகாபரிசுத்த ஸ்தலங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை போகிற இடம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தினால நம்ம எப்போ வேணாலும் நம்ம போகலாம். அப்போ ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே நம்ம போகணும்னு சொன்னால் முதல் கூடாரம் அழிஞ்சால் தான் நம்ம ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே போக முடியும். அப்படின்னா சரீரம் நம்மளுக்குள்ளே அழிய வேண்டும், சரீரம் நம்மளுக்குள்ளே மரணமடைய வேண்டும், அல்லது மாம்சத்தின் கிரியைகள் நம்மளை விட்டு அழிய வேண்டும். அப்பொழுது தான் நம் இரண்டாம் கூடாரமாகிய ஆவி ஆத்மாவுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம முதல் கூடாரத்திலே நின்றுட்டு சரீர சுத்திகரிப்பு, சுகமளிக்கும் ஆராதனைகள், அப்புறம் உபவாச கூட்டங்கள், பிள்ளை சூனிய கட்டுகள்லேருந்து விடுதலைக்கு ஜபம் பண்ணுவது அப்படிங்கிற காரியத்தை மட்டும்தான் வெளியிலேயே இப்படி மேலோட்டமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே போகும்போது ஆவி ஆத்மா சுத்திகரிக்கப்படுவது எப்படி, இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தினால் என்னென்ன காரியங்கள்லேருந்து விடுதலை அவர்களுக்கு கிடைத்தது, இன்றைக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தினால் என்ன விடுதலை நம்மளுக்கு கிடைக்கிறது, மற்ற ஜனங்களுக்கு எப்படி கிடைக்கிறதுங்கிறத தெளிவாக பேசுவாங்க. அதனால் நாம் எங்கே நிற்கலாம், பிரகாரத்தில் நிற்கலாமா, முதல் கூடாரத்தில் நிற்கலாமா, ரெண்டாம் கூடாரத்தில் நிற்கலாமா? முதலாம் கூடாரம் சாகிறதுக்கு தான் பலி செலுத்தினா முடிஞ்சு போச்சு. ஆ, சுயத்தை வெறுக்குன்னா நம்மகிட்ட இருக்கிற பாவத்தை பலி செலுத்தினா முதல் கூடாரம் அழிஞ்சு போச்சு. நம்ம இருதயத்தில் என்னென்ன வாசப்படியில் இருக்குதோ அத்தனை பலி செலுத்திட வேண்டியதுதான். நிறைய பேர்த்துக்கு இருதயத்தினுடைய வாசப்படியில் சில பாவங்கள் இருக்கும், சில பாவங்கள் இருக்காது. இப்போ 10 வயசில் வந்து இருதயத்தினுடைய வாசப்படியில் சில பாவங்கள் இருக்கும். 10 வயசில் என்ன பாவம் இருக்கும், திருடுறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது. 15 வயசு ஆகும்போது என்ன பண்ணுறது, அப்போது இந்த பாவமெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துடும். எப்படி ஆட்டுக்குட்டி வளர்ந்து வருதோ அதே மாதிரி அதுவும் வளர்ந்துடும். 20 வயசு ஆகும்போது என்ன பண்ணுறதாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பாவம் வளர்ந்துடும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாவங்கள் வந்து வளர்ந்துருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாவங்கள் இருதய வாசப்படியிலே இருக்கும். அப்போ யார் யாருடைய இருதய வாசப்படியில் என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அதை பலி செலுத்திட்டால் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் நம்ம நன்மையாக மாற்றிடலாம். அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம் வந்து முதல் கூடாரம் அழிய வேண்டும். அப்பொழுது தான் இரண்டாம் கூடாரத்துக்குள்ளே சென்று நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.